What about three matters in the last three sessions?
கடந்த மூன்று கூட்டங்களிலே மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம்.
One is he thought about the power of the Holy the knowing God as our Father.
முதலாவதாக தேவனை நம்முடைய தகப்பனாக அறிந்து கொள்வது.
And then knowing Jesus the way he lived on this earth and looking unto him.
இயேசுவை நோக்கி பார்த்து அவரை போலவே வாழ்வது. இயேசுவை அறிந்து கொள்வது.
Third, how important it is for us to be filled with the Holy Spirit.
மூன்றாவதாக நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம்.
Now we want to think of one more matter which is very important.
முக்கியமான இன்னொரு காரியத்தையும் நாம் தியானிக்க விரும்புகிறோம்.
So far we've only been thinking of our own personal life.
எவ்வளவு காலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே சிந்தித்துக்
கொண்டிருந்தோம். You know, me knowing God as a father.
நான் தேவனை பிதாவாக அறிந்து கொள்வது.
Me wanting to follow in Jesus says.
நான் இயேசுவின் அடிச்சுவளை நடப்பது.
And me being filled with the Holy Spirit and being a blessing to others.
நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது.
But that is not the end of the Christian message.
கிறிஸ்துவ செய்தியினுடைய முடிவு அது அல்ல.
He wants to join us together and make us his body.
நம்ம எல்லாரையும் அவர் ஒன்றாக்கி அவருடைய சரீரமாக மாற்ற விரும்புகிறார்.
He wants you and other believers in the church to become as close as the members of this body.
இந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய அவயவங்கள் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நெருக்கமாக உங்களையும் உங்கள் சுற்றியுள்ள விசுவாசிகளையும் நெருக்கமாய் ஐக்கியத்தில் இணைக்க விரும்புகிறார்.
You and your wife to be as cooperative as these two hands.
இந்த இரண்டு கரங்களும் எப்படி இசைவாய் இணைந்து வேலை செய்கிறது அதுபோல கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
How wonderfully these two hands work together.
இரு கரங்களும் ஒன்றாக இசைந்து வேலை செய்வது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
Every day we use two hands to do our work.
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளிலே இரண்டு கரங்களையும் பயன்படுத்தி வேலை செய்கிறோம்.
Have you thought, sisters, how difficult it is if you had only one hand when you're working in the kitchen?
சகோதரிகளே, சமையல் கட்டிலே வேலை செய்யும் பொழுது ஒரு கை மட்டுமே உங்களுக்கு இருந்தால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்று எண்ணி பார்த்திருக்கீங்களா?
You brothers who are working in a office or in the field especially, how can you do with one hand?
அலுவலகத்திலே அல்லது விசேஷமாக வயல்வெளியிலே வேலை செய்கிற சகோதரர்கள் ஒரு கையிலே வேலை செய்தால் எவ்வளவு கடினமா இருக்கும்?
How wonderful it is that God has given us two hands.
தேவன் நமக்கு இரண்டு கரங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம்.
That is how a husband and wife must be.
இப்படி தான் கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும்.
But you say my wife is very different from me.
என்னுடைய மனைவி என்னை காட்டிலும் வித்தியாசமானவளா இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள்.
See how your left hand is different from your right hand.
உங்கள் இட கைக்கும் வடக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா?
See where is the thumb here?
இந்த கட்டைவிரல் இந்த கையில் எங்க இருக்குது?
On the left side.
இட பக்கமா இருக்குது.
Here, where is it?
இங்க எங்க இருக்குது கட்டைவிரல்?
Right side.
வலது பக்கத்துல இருக்குது.
Where is the little finger here?
சுண்டு விரல் எங்க இருக்குது? இங்க.
On the right side.
வலது பக்கத்துல இருக்குது.
Where is it here?
இங்க சுண்டு விரல்.
On the left side.
இட பக்கத்துல இருக்குது.
From yours this side is the other way. But see how they work together.
உங்களிடத்தில் இருந்து பார்த்தால் வேறு விதத்திலே திசை இருக்கலாம். ஆனால் இரண்டும் எப்படி இசைந்து வேலை செய்கிறது என்று
பாருங்கள். Even though they are completely opposite.
இரண்டு கரங்களும் முற்றிலும் வித்தியாசமானதா நேருக்கு எதிராக இருக்கிறது. நேர்மாறானதா இருக்கிறது.
That is how God brings together a husband and wife who are different from each other.
இப்படி தான் ஒருவரிடத்திலிருந்து ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடிய இரண்டு பேரை கணவன் மனைவியாக இணைக்கிறார்.
And makes them work together.
இரண்டு பேரும் சேர்ந்து கிரியை செய்ய தேவன் உதவி செய்கிறார்.
In the same way he can bring two brothers or two sisters who are different and make them one.
அதே போல இரண்டு வித்தியாசமான சகோதரர்களை தேவன் ஒன்றாக கொண்டு வந்து ஒன்றாக்குகிறார். அல்லது வித்தியாசமான சகோதரிகளை தேவன் கொண்டு வந்து இணைக்கிறார்.
But that is so difficult to see on this earth.
ஆனால் இந்த பூமியில் இதை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது.
But that is one of the great miracles that God does in the church.
ஆனால் தேவன் சபையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று சொன்னால் இதை நாம் சொல்லலாம்.
I have seen that happen in the last 35 years with many brothers.
அநேக சகோதரர் மத்தியிலே இவ்விதமான காரியங்கள் நிகழ்கிறதை கடந்த பல ஆண்டுகளாக பார்த்திருக்கிறேன்.
I have seen that happen with my wife in my own home.
என்னுடைய சொந்த குடும்பத்திலே என்னுடைய துணைவியாரிடத்திலே இப்படி நடப்பதை பார்த்திருக்கிறேன்.
My wife and I are different like this.
இதே போல தான் நானும் என்னுடைய துணைவியார் வித்தியாசமானவர்களா இருக்கிறோம்.
But we can work together.
ஆனாலும் இரண்டு பேரும் சேர்ந்து கிரியை செய்ய முடிகிறது.
My fellow workers are different from me.
என்னுடைய சக ஊழியர்கள் என்னை காட்டிலும் வித்தியாசமானவர்களா இருக்கிறார்கள்.
We work together.
ஆனால் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய முடிகிறது.
Why does God bring us together in a church with people who are different?
ஏன் வித்தியாசமான மக்கள் இருக்கக்கூடிய சபையில தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்?
Just like the members of the body.
எப்படி இந்த சரீரத்தில் உள்ள அவயவங்களைப் போலவே.
Each doing its own function.
ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள்.
You must believe that you are an important member of the body of Christ.
ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
God is wants to build homes and he wants to build a church.
தேவன் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார், தேவன் சபையையும் கட்ட விரும்புகிறார்.
Your home is a very important part of God's purpose on this earth.
இந்த பூமியிலே தேவனுடைய நோக்கத்திலே முக்கியமான ஒரு காரியமாக உங்களுடைய குடும்பம் காணப்படுகிறது.
You must take it as a very sacred thing to live in a good way with your wife.
மனைவியோடு கூட நல்ல விதத்திலே வாழ்வது ஒரு புனிதமான காரியம் என்பதை நீங்கள் எண்ணத்திலே கொள்ள வேண்டும்.
So we begin with the home and then go to the church.
முதலாவது குடும்பத்திலே நாம் ஆரம்பிப்போம், பின்னர் சபைக்கு செல்வோம்.
Let me read you a verse in 1 Peter chapter 3.
1 பேதுரு 3 ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
1 Peter chapter 3.
1 பேதுரு 3 ஆம் அதிகாரம்.
It says here about how husbands and wives should relate to each other.
கணவனும் மனைவியும் எப்படி இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பதை குறித்து இங்கே வாசிக்கிறோம்.
Supposing your husband is not a believer.
பொருளே உங்களுடைய கணவர் விசுவாசியா இல்லை.
Or a believer who is disobedient to God's word.
அல்லது விசுவாசியா இருக்கிறார், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கணவனாக இருக்கிறார்.
What should you do as a wife?
மனைவியா இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
In the first century also there were many Christian wives who had husbands who are disobedient to the word of God.
முதல் நூற்றாண்டிலேயும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கணவன்மார்களை கொண்ட ஸ்திரீகள் இருந்தார்கள்.
What should you do?
என்ன செய்ய வேண்டும்?
1 Peter 3 verse 1.
1 பேதுரு 3 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனம்.
Be submissive to your husbands even if they are disobedient to the word of God.
உங்களுடைய கணவன்மார்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள்.
Why?
ஏன்?
So that you can win them by your behavior.
உங்களுடைய நடக்கையினாலே அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாக.
You can win them for God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் அவர்களை ஆதாயம் பண்ண முடியும்.
Not by preaching to them saying you are an unbeliever going to hell.
நீ அவிசுவாசியாய் இருக்கிறாய், நீ நரகத்துக்கு தான் போவாய் என்று பிரசங்கிப்பதனாலே ஆதாயம் பண்ண முடியாது.
But by your behavior.
ஆனால் உங்களுடைய நடத்தையின் மூலமாக.
Even if he is a very hard person.
மிகவும் கடினமுள்ள ஒரு கணவனாக இருந்தாலும் சரி.
We have seen that happen in CFC Bangalore.
பெங்களூர் CFC சபையில் நடப்பதை பார்த்திருக்கிறோம்.
We had one sister who came from a non-Christian home.
ஒரு புறமதத்திலிருந்து ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்.
Her husband was a Hindu, did not know that she was a believer.
கணவர் ஒரு இந்துவாக இருக்கிறார், இந்த சகோதரி விசுவாசி என்று அவருக்கு தெரியாது.
But she wanted to follow Jesus.
அந்த சகோதரி இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள்.
She came to our church.
அந்த சகோதரி நம்முடைய சபைக்கு வந்தார்கள்.
And she wanted to take baptism secretly.
யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த சகோதரி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
My husband will be very angry if I take baptism.
நான் ஞானஸ்நானம் எடுத்ததை என்னுடைய கணவன் கேள்விப்பட்டால் மிகவும் கோபமடைந்து விடுவார்.
So she took baptism.
ஆகவே அந்த சகோதரி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்.
I told her.
நான் அவளை பார்த்து சொன்னேன்.
Now when you go home.
இப்போ நீங்க வீட்டுக்கு போனால்
you have to be a much better wife than before.
இதற்கு முன் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது மிக சிறந்த மனைவியாக இருக்க வேண்டும்.
You have to submit to your husband even though he is a Hindu.
உங்களுடைய கணவர் இந்துவாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
Now you have to show respect and submission like a Christian husband.
ஒரு கிறிஸ்தவ
Christian wife.
மனைவியாக இருந்து எப்படி கணவனை மதித்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கனம் பண்ண முடியும் என்பதை காண்பிக்க வேண்டும்.
Only thing if he asks you to disobey God's word and bow down to an idol and all then say no.
ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய காரியம், விக்கிரகத்துக்கு நீ வணங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது இல்லை என்று கண்ணியமாய் சொல்லுங்கள்.
Because God is above your husband also.
ஏனென்றால் கணவனுக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
God's word is more important.
தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது.
In all other things you can obey him.
ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலுமே நீங்கள் கீழ்ப்படியலாம்.
And you know her husband really saw a change in her behavior.
அந்த கணவர் கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல மனைவியிடத்தில் இருந்த மாற்றத்தை அதிகமாக பார்த்தார்.
And he began to respect our church because he knew that our church only changed her.
நம்முடைய சபைதான் அந்த சகோதரியை இப்படி மாற்றியது என்பதை அறிந்திருந்தபடினாலே சபையை அவர் மதிக்க ஆரம்பித்தார்.
So you know what he did?
என்ன சொன்னார் செய்தார் தெரியுமா?
He used to bring her on the scooter to our church at 9:30 on Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிக்கு தன்னுடைய மனைவியை சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்.
And 11:30 she'll come to pick her up and take her home.
11:30 மணிக்கு வந்து கூட்டிட்டு போவதற்கு வருவார்.
Every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்.
How did he change his mind?
எப்படி அவர் தன்னுடைய மனதை எப்படி மாற்றிக்கொண்டார்?
Because he saw the behavior of his wife.
தன்னுடைய மனைவியினுடைய நடத்தையை அவர் பார்த்தார்.
It's a fulfillment of this verse.
இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல்.
And then when they had a son.
பிறகு ஒரு மகன் பிறந்தான்.
He said,
அவர் சொன்னார்,
I want to take this son to CFC. We can both go and dedicate this child.
இப்பொழுது நம்முடைய மகனையும் CFC சபைக்கு கொண்டு போக வேண்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து மகனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
He came forward with his wife and we prayed for them.
அவே கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து வந்தார்கள். மனைவியோடு சேர்ந்து வந்தார். ரெண்டு பேருக்காகவும் குழந்தைக்காகவும் ஜெபித்தோம்.
And then he also started coming.
அவர் அவரும் சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பித்தார்.
How did that change?
எப்படி இப்படி மாற்றம் வந்தது?
Not by his wife preaching to him.
மனைவி தன்னுடைய கணவனுக்கு பிரசங்கித்தபடினாலே அல்ல.
Like it says here, by the behavior of their wives.
மனைவியின் மார்களுடைய நடத்தையின் பார்த்து.
So it's what power a woman has to change her husband, to take him out of the devil's hand and bring him to Christ.
பிசாசுனுடைய கரத்திலிருந்து தன்னுடைய கணவனை பிடுங்கி கிறிஸ்துவினத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு மனைவிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க.
Does a woman have the power to overcome Satan?
சாத்தானை மேற்கொள்வதற்கு ஒரு ஸ்திரீக்கு பலன் இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா?
This woman had.
இந்த ஸ்திரீக்கு இருந்தது, இந்த சகோதரிக்கு இருந்தது.
Took her husband out of the power of Satan and brought him to Christ.
பிசாசுனுடைய வல்லமையிலிருந்து தன்னுடைய கணவனை வெளியாக்கி கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறார்கள்.
You know, if you are filled with the Spirit,
நீங்கள் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தால்,
you can do that.
உங்களால் அதை செய்ய முடியும்.
And now a word to the husbands.
இப்பொழுது கணவன்மாருக்கு வார்த்தை.
Verse 7.
ஏழாம் வசனம்.
Husbands, you must live with your wife in an understanding way.
புருஷர்களே, மனைவியோடு கூட விவேகத்தோடு நீங்கள் வாழ வேண்டும்.
What is the thing you must understand?
எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்?
That your wife, number one, your wife is a weaker vessel.
உங்களுடைய மனைவி பலவீனமான பாண்டமாய் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
She is not as strong as you.
உங்களைப் போல வலிமையான ஒரு பெண்ணாக இல்லை.
Just like you won't physically fight with your wife.
நீங்கள் சரீர பிரகாரமாக மனைவியோடு கூட சண்டை போட மாட்டீர்கள்.
She is weaker and you don't fight with the weaker person.
அவர் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார். பலவீனமான பாண்டத்தோடு கூட நீங்கள் சண்டை போடுவதில்லை.
Verbally also we must not fight.
வாயினாலேயும் சண்டை போடக்கூடாது.
But recognize that she is a joint heir with you of the grace of life.
அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சொந்தரிப்பதற்கு அவர்களோடு கூட பங்காளியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
Respect her.
அதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் மதிப்பு செய்ய வேண்டும்.
What does that mean?
நீங்கள் மதிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்?
I want all you ask all of you married men a question.
திருமணமான சகோதரர்கள் எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன்.
Do you like to be the king in your house?
உங்க வீட்டில் நீங்க ராஜாவா இருக்க விருப்பமா?
Yes or no?
ஆமா இல்லையா?
You want to be the king in your house? உங்க
வீட்டில் ராஜாவா இருக்கணுமா நீங்க?
There's an easy way.
சுலபமான ஒரு வழி உண்டு.
Treat your wife like a queen.
மனைவியை ராணியாக நடத்தி விடுங்கள்.
If your wife is the queen, what will you be?
மனைவி உங்க வீட்டில் ராணியா இருந்தா நீங்க யாரா இருக்கீங்க?
King.
ராஜாவா இருக்கீங்க.
That's what it's saying here.
இங்க அதை தான் நாம் பார்க்கிறோம்.
Treat her as a joint heir. That means you're both sitting on the throne.
இருவருமே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல நீங்கள் ஒரு சுதந்திரவாளியாக நீங்கள் நடத்த வேண்டும்.
Then your prayers will be heard by God.
உடன் சுதந்திரவாளியாக நீங்கள் நடத்தினால் ஜபங்கள் கேட்கப்படும்.
This is a truly Christian home.
இதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ குடும்பம்.
Where the husband respects the wife.
கணவன் மனைவியை மதிக்கிறார்.
And the wife is submissive to her husband.
மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்.
You have a home like that.
அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்கும், குடும்பம் இருக்குமே ஆனால்
the devil cannot enter that home.
அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளாக பிசாசு நுழைய முடியாது.
But if you keep on fighting with your husband or wife, the devil will come in and destroy your children.
தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அதான் சாக்கு என்று சாத்தான் உள்ளே நுழைந்து பிள்ளைகளை கெடுத்து விடுவான்.
See, when Jesus is between husband and wife, they are so close.
இயேசு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருந்தால் அவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள்.
But if you start fighting with each other,
ஒருவரோடு சண்டை போட நீங்கள் முயற்சித்தால்
then the gap comes and Jesus goes away.
அங்கே இயேசு போய் விடுவார். ஆகவே இடைவெளி வந்து விடுகிறது.
And then in that gap the devil comes in.
அந்த இடைவெளியிலே சாத்தான் புகுந்து விடுகிறான்.
And his aim is to attack your children.
அங்கே புகுந்து அவனுடைய நோக்கம் எல்லாம் பிள்ளைகளை எப்படியாவது தாக்க வேண்டும்.
Lead them astray and destroy them.
அவர்களை வழிவிலக செய்து அழித்து விடுவான்.
So at least for the sake of your children, close the door.
ஆகவே பிள்ளைகள் நிமித்தமாவது அங்கே இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்ப முடியாத கதவை பூட்டி விடுங்கள்.
Don't you close the door at night so that the thieves and snakes and all don't come in?
பாம்பு திருடன் உள்ளே வராதபடிக்கு இரவு படுக்க போகும்போது நீங்கள் கதவை சாத்தி விட்டு படுப்பது இல்லையா?
How do you close the door?
நீங்கள் எப்படி கதவை மூடுவீர்கள்?
You and your wife must become one.
நீங்களும் உடைய துணைவியார் ஒன்றாக வேண்டும்.
Otherwise the door is wide open.
இல்லாவிட்டால் கதவு திறந்திருக்கிறது.
Then thieves and snakes and the devil can all come in.
திருடர்கள், பாம்புகள், சாத்தான் எல்லாமே உள்ள வர முடியும்.
Close the door.
கதவை அடைத்து விடுங்கள்.
The way to close the door is let Jesus be between you.
கதவை அடைப்பதற்குள்ள ஒரே வழி உங்களுக்கும் கணவருக்கும் அல்லது உங்களுக்கும் மனைவிக்கும் இடையே இயேசு இருக்கட்டும்.
You know the promise where two are gathered in my name, I am in the midst.
இரண்டு பேருடைய நாமத்தினாலே கூடுகிற பொழுது நான் அவள் நடுவில் இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியுமா?
So that's a wonderful promise.
அது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
So if Jesus is in the midst,
இயேசு நடுவே இருந்தால்,
when you speak to your wife,
மனைவியிடத்திலே நீங்கள் பேசும் பொழுது,
remember Jesus is there between you and her.
உங்களுக்கும் மனைவிக்கும் இடையிலே இயேசு இருக்கிறார் என்ற எண்ணி ஞாபகம் படுத்தி பேசுங்கள்.
Speak to her remembering that your words are, as you speak, Jesus is standing between you and her.
நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கும் மனைவிக்கும் இடையிலே இயேசு நிற்கிறார் என்று அந்த எண்ணத்தோடு உணர்வோடு பேசுங்கள்.
Your sisters, when you speak to your husband,
சகோதரிகளே நீங்கள் உங்களுடைய கணவனார்த்தில் பேசும் பொழுது,
as you speak, remember Jesus is there in between you.
நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கும் கணவனுக்கும் இடையிலே இயேசு நிற்கிறார் என்று உணர்ந்து பேசுங்கள்.
That is a Christian home.
அதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்.
Where Jesus is there in the midst.
இயேசு நடுவில் இருக்கக்கூடிய குடும்பம்.
Yours will be a wonderful home.
அப்படியானால் உங்களுடைய குடும்பம் அற்புதமான ஒரு குடும்பமாய் மாற முடியும்.
The door
will be shut. அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கும்.
All types of problems Jesus can solve because he is in the midst of that home.
இயேசு அப்படிப்பட்ட குடும்பத்தின் நடுவில் மையத்தில் இருக்கிறபடினாலே எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அவரால் அதை தீர்க்க முடியும்.
I'm not saying you won't have any problems.
பிரச்சனை உங்களுக்கு வராது என்று நான் சொல்லவில்லை.
You'll have many problems.
பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
See what it says in Psalm 34.
சங்கீதம் 34 இல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Psalm 34.
சங்கீதம் 34.
Verse 19.
19வது வசனம்.
Righteous people, how many afflictions do they have?
நீதிமான்களுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வரும்?
Psalm 34:19.
சங்கீதம் 34:19.
If you are a righteous person,
நீங்கள் நீதிமானா இருந்தால்,
how many afflictions do you have?
உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் வரும்?
Many.
அநேகம்.
But what is the rest of the verse?
ஆனால் அந்த வசனத்தின் மீதி என்ன?
From how many of those afflictions will the Lord deliver you?
அப்படி வரக்கூடிய அநேக துன்பங்களில் எத்தனை துன்பங்களில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குவார்?
All of them.
எல்லாவற்றிலும்.
What a wonderful promise it is.
என்ன அற்புதமான வாக்குத்தத்தம்.
That means you'll have many problems, but the Lord will deliver you from those problems.
உங்களுக்கு பல துன்பங்கள் வரும், ஆனாலும் ஆண்டவர் அந்த துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார்.
Isn't that what we read in the Gospels?
இதைத்தான் நாம் சுவிசேஷத்தில் இதை வாசிக்கவில்லையா?
There were so many problems.
அநேக பிரச்சனைகள்.
In one marriage there was no wine.
ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது.
Another time there were 5000 people, there was no food.
இன்னொரு இடத்துல 5000 பேர் இருக்கிறார்கள், சாப்பாடு இல்லை.
Another time they were fishing, there was no fish.
இன்னொருத்தர் மீன் பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மீன் ஒன்று கூட அகப்படவில்லை.
All problems.
எல்லா பிரச்சனையும் வருகிறது.
But every time you find Jesus was there, he solved it.
ஆனால் ஒவ்வொரு முறையும் இயேசு அங்கே இருந்து பிரச்சனை தீர்க்கிறார்.
Supposing the stories were like this.
கதை இப்படி இருந்திருக்கும் என்று சொன்னால்.
Supposing we are telling the stories to Sunday school children.
Sunday school பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி கதை சொல்லுவீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
The story is a little different.
கொஞ்சம் வித்தியாசமான கதை.
Jesus went to a marriage in Cana.
இயேசு கானா ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு சென்றார்.
And there was plenty of wine.
நிறைய திராட்சை ரசம் இருந்தது.
And they all drank and they went home happily.
எல்லாரும் திராட்சை ரசத்தை குடித்துவிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு சென்றார்கள்.
End of the story.
கதை முடிந்தது.
Second story.
இரண்டாவது கதை.
There were 5000 people once in a wilderness.
வனாந்தரத்திலே ஒருமுறை 5000 பேர் கூடி இருந்தார்கள்.
They were hungry.
அவர்கள் பசியா இருந்தார்கள்.
But there were many shops open so they could go and buy food.
ஆனால் அங்க நிறைய ஹோட்டல் இருந்தது. ஆகவே எல்லாரும் போய் சாப்பாடு வாங்கினார்கள்.
And they went home happily.
எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனார்கள்.
Third story.
மூன்றாவது கதை.
There were 7 disciples who went fishing.
ஏழு சீஷர்கள் மீன் பிடிக்க போனார்கள்.
And very soon they got plenty of fish and they came home.
சீக்கிரமாக நிறைய மீன் பிடித்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள்.
End of the story.
கதை முடிந்து விட்டது.
Children will tell you, don't tell us such boring stories.
பிள்ளைங்க சொல்லுவாங்க, போர் அடிக்கிற மேல கதை சொல்லாதீங்க டீச்சர்.
But it's not like that.
ஆனால் கதை அப்படி அல்ல.
Everywhere there's a problem and he says Jesus solved the problem.
எந்த சம்பவத்திலேயும் ஒரு பிரச்சனை இருந்தது, இயேசு பிரச்சனையை தீர்த்தார்.
But if the story was like this.
ஆனால் கதை இப்படி இருந்திருக்குமானால்.
The disciples were crossing the lake.
சீஷர்கள் அந்த கடலை கடக்க முற்பட்டார்கள்.
And it was very calm and they reached the other side.
அமைதியாக இருந்தது, அவர்கள் அக்கரையை சேர்ந்தார்கள்.
End of the story.
கதை முடிந்து விட்டது.
But it was not like that.
There
was a storm and it was all going to sink.
அங்கே புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, பலமாய் அலைகள்.
They were afraid they were going to drown.
அவங்க எல்லாம் ஐயோ முழுகி விடுவோம் என்று பயந்தார்கள்.
And Jesus said, stop.
இயேசு அமைதியாய் இரு என்று சொன்னார்.
And the storm stopped.
புயல் காற்று அமர்ந்தது.
The Sunday school children, tell us more stories like that.
சின்ன பிள்ளைகள் கேட்பார், இன்னும் இது போல நிறைய கதை சொல்லுங்க டீச்சர்.
That is the what we read in the Gospels.
இதைத்தான் நாம் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம்.
Every problem Jesus can solve.
இயேசு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியும்.
Be united as husband and wife when you pray.
ஆகவே ஜெபிக்கும் பொழுது கணவன் மனைவியாய் இசைந்திருங்கள்.
Jesus will always be there.
இயேசு எப்பொழுதுமே அங்கே இருப்பார்.
Then Many homes like this build the church.
இப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது சபை கட்டப்படுகிறது.
And church doesn't mean a building.
சபை என்று சொன்னால் இந்த கட்டடம் சபை அல்ல.
People,
ஜனங்கள்.
What is the main mark of the church of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் சபையின் பிரதானமான அடையாளம் என்ன?
Jesus said,
இயேசு சொன்னார்,
that you love one another.
நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும்.
God wants to make us one.
நம்மை எல்லாரும் ஒன்றாக முடியாக தேவன் விரும்புகிறார்.
And he adds people who want to become one.
இப்படி ஒன்றாக வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களை தேவன் கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார்.
You know, when I look at what God has done in Tamil Nadu in the last 29 years.
கடந்த 29 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது,
even here in Nanilam.
நன்னிலத்திலும் கூட,
many years ago,
அநேக ஆண்டுகள் முன்பாக,
there was not a single Christian in Nanilam.
நன்னிலத்திலே ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லாத ஒரு ஊர்.
For 2000 years there's no church here.
2000 ஆண்டுகளாக இங்கு சபையே இல்லை.
From the time of Jesus.
இயேசுவின் காலம் தொட்டு.
But see how many people have gathered here to glorify Jesus now.
இப்பொழுது இயேசுவை மகிமைப்படுத்த முடியாக எவ்வளவு பேர் இங்கே கூடி இருக்கிறது என்று பாருங்கள்.
God has done a work here.
தேவன் இங்கே ஒரு வேலையை செய்திருக்கிறார்.
And this church grew so big that we had to divide it into 3 churches.
இந்த சபை அதிகமாய் வளர்ந்தபடினால இதை 3 சபைகளாக பிரிக்க வேண்டியிருந்தது.
That's the first time we had to do it in CFC.
நம்முடைய CFC சபை சரித்திரத்திலே முதல் முறையாக இங்கே தான் நாம் அதை செய்தோம்.
And then now we had to do it in Chennai also.
இப்போ சென்னையிலேயும் அதை நாம் செய்ய வேண்டியிருந்தது.
God is adding.
தேவன் சபையிலே மக்களை சேர்க்கிறார்.
But the people who get added must be disciples.
அப்படி சேர்க்கப்படக்கூடிய மக்கள் சீஷர்களாய் மாற வேண்டும்.
Who have good lives and good homes.
நல்ல வாழ்க்கை உள்ளவர்களாய், நல்ல குடும்பங்கள் உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
You know, just like a good building, each brick must be a good brick.
ஒரு நல்ல கட்டடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் நல்ல செங்கலா இருக்க வேண்டும்.
I have seen these masons sometimes sitting on a ledge building the bricks.
நான் பார்த்திருக்கிறேன், இந்த சாரம் கட்டி அதில் உட்கார்ந்து கொண்டு செங்கல் எடுத்து கட்டி கொண்டிருப்பார்கள் சுவரை.
Somebody from down will pass a brick.
கீழே இருந்து செங்கல் அப்படி தூக்கி வீசுவார்கள்.
And the mason will tap it with his spade to see is it a good one.
கொத்தனார் அந்த செங்கலை தட்டி பார்ப்பார், சத்தம் நல்ல சத்தமா வருதான்.
And if it's not good, he'll throw it away.
அது சரியா சுடப்படாத செங்கலா இருந்தால் தூக்கி எறிந்து விடுவார்.
Good one, he'll put it there.
நல்ல செங்கலா இருந்தா தட்டி பார்த்து அங்க வைத்து கட்டுவார்.
That is how Jesus also does.
இப்படி தான் இயேசுவும் செய்கிறார்.
He's building his church.
அவர் தம்முடைய சபையை கட்டுகிறார்.
So each one he's tapping to see, is this a good person in my church?
ஆகவே ஒவ்வொரு நபரையும் தட்டி பார்க்கிறார், இந்த என்னுடைய சபையிலே இந்த நபர் நன்றாக நல்ல மனிதனாக இருப்பாரா?
You need to ask yourself whether Jesus selects you as a good member, a brick in that church.
இயேசு இப்படிப்பட்ட சபையிலே உங்களை நல்ல ஒரு செங்கலாக தேர்ந்தெடுப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும்.
If you are faithful,
நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால்,
and you are faithful in small things in your life,
உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு காரியங்களில் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால்,
God will use you to add other people to the church.
மற்ற மக்களையும் சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களை பயன்படுத்துவார்.
Just you have to be faithful, that's all.
நீங்கள் இருக்க செய்ய வேண்டியதெல்லாம் சபைக்கு உண்மையா இருங்கள்.
You don't have to be a great preacher or any such thing.
பெரிய பிரசங்கராகவோ யாராக இருக்க தேவையில்லை.
Just be faithful to obey God in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற விஷயத்தில் உண்மையுள்ளவராக இருங்கள்.
God will use you to bring 2-3 others into the church.
அந்த சபையில இன்னும் 2-3 பேரை கொண்டு வருவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார்.
See, I'll show you in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
There was a man, we don't know him as a great preacher.
ஒரு மனிதர் இருந்தார், அவர் பெரிய பிரசங்கியார் என்பதை நாம் பிரசங்கியாராக இருந்தார் என்று அறிய முடியும்.
Isaiah, Jeremiah, they were all great preachers.
ஏசாயா, எரேமியா இவர்கள் எல்லாரும் பெரிய பிரசங்கியார்கள்.
They were all great prophets.
அவர்கள் எல்லாரும் பெரிய தீர்க்கதரிசிகள்.
You know, there are many books of the prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது.
They were all great preachers.
அவர்கள் எல்லாரும் பெரிய பிரசங்கியார்கள்.
Isaiah,
ஏசாயா,
Jeremiah,
எரேமியா,
Ezekiel,
Ezekiel,
Hosea,
Hosea,
Joel,
Joel,
Amos,
Amos,
Jonah,
Jonah,
Micah,
Micah,
Nahum,
Nahum,
Habakkuk,
Habakkuk,
Zephaniah,
Zephaniah,
Haggai,
Haggai,
Zechariah,
Zechariah,
Malachi,
Malkiah.
Every one of them were great preachers.
அவர்கள் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய பிரசங்கியாராய் இருந்திருக்கிறார்கள்.
Were you listening as I read out the names?
நான் பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்ப நீங்க கவனித்தீர்களா?
Which book did I leave out?
இந்த புத்தகத்தை நான் விட்டுட்டேன்.
Daniel, that's right. You're
Daniel.
All, it means you're all awake.
அப்படின்னா நீங்க எல்லாம் முழிச்சிருக்கீங்க தூங்காம.
How many of you caught it that I left out Daniel?
Daniel விட்டுட்டேன்னு எத்தனை பேர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க?
What? Why did I leave out Daniel?
ஏன் நான் Danielஐ விட்டுவிட்டேன்?
Because Daniel was not a preacher like all these others.
மற்ற எல்லாரை போல தானியேல் ஒரு பிரசங்கியார் அல்ல.
He didn't stand up in Israel like all the others and say God is going to judge you if you don't repent.
மற்றவர்களை போல தானியேல் அங்கே நின்று கொண்டு நீங்கள் மனம் திரும்பாட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் மீது வரும், நீங்கள் அழிவீர் என்று சொல்லி பிரசங்கிக்கவில்லை.
All these prophets, Daniel was not a great preacher.
எல்லா தீர்க்கதரிசிகளுமே தானியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
But he was such an upright young man.
அவன் மிகவும் நேர்மையுள்ள ஒரு வாலிபனாய் இருந்தார்.
We read in Daniel chapter 1 verse 8.
தானியேல் 1 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
When he was about 18 years old.
18 ஆம் வயதிலே
He made up his mind that he will not defile himself.
தன்னை திட்டப்படுத்த மாட்டேன் என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார்.
He took a decision in his heart.
தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார்.
If 18 year old young people can take a decision like that.
18 வயசு இருக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமானால்.
In Babylon there were about 300 Jews there maybe young people.
பாபிலோனிலே வாலிபர்களாக இருந்த யூதர்கள் 300 பேர் இருந்திருக்கலாம்.
And Daniel, one person says, I will not join these 300 in the wrong things they do, disobeying
God's word. இந்த 300 பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற இந்த விஷயத்திலே நான் உடன்பட மாட்டேன், நான் என்னை திட்டப்படுத்த மாட்டேன் என்று
சொல்கிறார். It was a small matter of some food God said you should not eat.
அது என்ன சிறிய காரியம், இந்த ஆகாரத்தை புசிக்கலாம், இந்த ஆகாரத்தை புசிக்க கூடாது என்று சொன்ன சின்ன விஷயம்.
And others said, leave it man, that's a small thing, that is not important.
அதனப்ப இது சின்ன காரியம் தானே, அதை போய் விட்டுப்பா, அதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கே என்று சொல்லி சொல்கிறார்.
Daniel said no.
தானே இல்லை என்று சொன்னார்.
If God has said I should not do it, I will not do it.
இதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார் என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன்.
The others say, no, everybody is doing it, man. It's okay now.
எல்லாருமே செய்கிறாங்களப்பா, அது பரவாயில்லை.
It's not such a serious thing. You're not killing somebody.
நாம் யாரையோ யாரையோ கொலையா செய்யறோம்.
These are all small things in God's word.
தேவனுடைய வார்த்தையில் இதெல்லாம் சிறு சிறு காரியங்கள்.
But Daniel said, small or big, I'm not going to disobey God.
பெரிதோ பெரிதோ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக மாட்டேன்.
God saw that one young man.
இந்த ஒரு வாலிபனை தேவன் பார்த்தார்.
And he said, I'm going to use him.
நான் இவரை பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னார்.
Because he's so careful to obey my word.
ஏனென்றால் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவ்வளவு கவனமுள்ளவராக இருக்கிறார்.
And he got God brought out of these 300 three men.
இந்த 300 பேரிலே 3 பேரை தேவன் பிரித்தெடுக்கிறார்.
And they joined Daniel.
அவர்கள் தானியேலோடு கூட சேர்ந்து கொண்டார்கள்.
Their names Daniel 1:11 were Hananiah, Mishael and Azariah.
தானியேல் 1:11லே அவருடைய பெயர்களை வாசிக்கிறோம், அனனியா, மிஷாவேல், அசரியா.
Later on their names were changed to Shadrach, Meshach and Abednego.
அதற்கு பிறகுதான் அவருடைய பெயர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்று மாற்றப்பட்டது.
So that became a little church.
ஆகவே அது ஒரு சிறு சபையாய் மாறிவிட்டது.
Old Testament church.
பழைய ஏற்பாட்டு சபை.
4 people.
4 பேர்.
It never became bigger than that. Only 4 people.
அந்த சபையில கடைசி வரைக்கும் 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த சபை வளரவே இல்லை.
But that 4 people church started because one man was faithful.
அந்த 4 பேர் கொண்ட சபை எப்படி ஆரம்பித்தது? ஒரு மனிதனுடைய உண்மையினாலே.
What I learned from that is
நான் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்கிறேன்?
God to build a church, God has to first find one faithful man.
ஒரு சபையை கட்டும்படிக்கு தேவன் முதலாவது ஒரு உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும்.
You know, we have seen now churches planted in many countries.
பல தேசங்களிலே சபைகள் நிறுவப்பட்டதை இப்பொழுது பார்க்கிறோம்.
In many parts of Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே பல பகுதிகளில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
But always I look for one thing.
எப்பொழுதுமே நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன்.
Is there one faithful man here?
உண்மையுள்ள ஒரு மனிதன் இங்கே உண்டோ?
We don't need 2, we don't need 20.
ரெண்டு பேரோ 20 பேரோ தேவையில்லை.
One.
ஒரு மனிதன்.
Is there one person here like Daniel who will say, I will not disobey God's word even in a small thing?
சிறு காரியத்திலே கூட நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தானியேலை ஆண்டவர் பார்க்கிறார்.
That's enough.
அது போதும்.
There will be a church there.
அங்கே ஒரு சபை உண்டாகிவிடும்.
Because God will bring one Shadrach, one Meshach, one Abednego.
ஒரு சாத்ராக் இங்கிருந்தும் ஒரு மேஷாக் அங்கிருந்தும் ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ அங்கிருந்தும் தேவன் கொண்டு வருவார்.
Little by little by little people will come.
கொஞ்சமாக மக்கள் வந்துடுவார்.
That is what you have seen in Tamil Nadu through these years.
இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இதை தான் நாம் பார்த்திருக்கிறோம்.
Here and there God raises up one man.
இங்கேயும் அங்கேயுமாக தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார்.
Then he adds to that number.
அதோடு கூட மற்றவர்களை சேர்க்கிறார்.
And that is how the churches have grown. Even in Nanilam it has been like that.
எப்படி தான் சபை வளர்ந்தது? நனிலத்திலும் அப்படி தான் இருந்தது.
But God has always got to find at least one faithful person.
தேவன் எப்படியாவது ஒரு நபராவது உண்மையுள்ள மனிதர் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும்.
If he does not find one faithful person,
ஒரு உண்மையுள்ள நபரை தேவன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால்,
then he cannot do anything.
அவர் ஒன்றுமே செய்ய முடியாது.
But see what a terrific impact 4 people had on the whole nation of Babylon.
அந்த பாபிலோன்ங்கிறத முழு தேசத்திலேயும் இந்த 4 பேருக்கும் இருந்ததன செல்வாக்கை பாருங்கள்.
Even Nebuchadnezzar the king was affected by these 4 people.
இந்த 4 மனிதர்களினாலே நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா கூட பாதிக்கப்பட்டார்.
And so there we see that if God is with a small group of 4 people, he can even influence the whole state of Tamil Nadu.
4 பேர் கொண்ட சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் மட்டும் அவர் மத்தியில் இருந்தால் தமிழ்நாடை போல ஒரு பெரிய மாநிலத்தை அசைக்க முடியும்.
He doesn't look for numbers.
அவர் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை.
There is a saying in English.
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு.
Even one person with God is always a majority against the whole world.
இந்த முழு உலகத்துக்கும் எதிராக தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன்தான் பெரும்பான்மை.
You know, like in elections, which is the party that's got majority?
தேர்தல் வரும்பொழுது யாருக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்கிறது என்று பார்க்கிறோம்.
If there are 400 seats,
400 சீட் இருக்கிறது.
If you get 201 seats, majority.
201 சீட்ல ஜெயிச்சிட்டா போதும் உங்களுக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்து விடுகிறது.
But in the spiritual world, it is not like that.
ஆவிக்குரிய உலகத்தில் அப்படி இல்லை.
If 399 people are on the other side,
399 பேர் மற்ற பக்கத்தில் இருக்கிறார்கள்.
And only one man with God.
இங்கே ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் தேவனோடு கூட இருக்கிறார்.
That is the majority.
அதுதான் பெரும்பான்மை.
You know, in the wilderness it was like that.
வனாந்தரத்தில் எப்படி தான் இருந்தது?
Israel was there.
இஸ்ரேல் அங்கே இருக்கும் பொழுது.
They had a vote.
அங்கே ஓட்டு போட்டார்கள்.
Everybody put a vote.
எல்லாரும் ஓட்டு போட்டார்கள்.
Shall we go into Canaan or not?
கானானுக்கு போகலாமா வேண்டாமா?
600,000 people voted no.
600,000 பேர்கள் வேண்டாம் என்று ஓட்டு போட்டார்கள்.
Two people said yes.
ரெண்டு பேர் போகலாம் என்று சொன்னார்கள்.
Joshua and Caleb.
யோசுவா காலேப்.
Which was the majority?
எது பெரும்பான்மை?
From a human standpoint, 600,000.
மனித கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது 600,000 மக்கள் தான் பெரும்பான்மை.
But God was with whom?
ஆனால் தேவன் யார் பக்கத்தில் இருந்தார்?
God was with those two.
அந்த இரண்டு பேர் பக்கமாக தேவன் இருந்தார்.
And he killed all the others in the wilderness.
மற்ற எல்லாரையும் வனாந்தரத்தில் கொன்று போட்டார்.
And he took these two into the land.
இரண்டு பேரை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு சென்றார்.
So Daniel was one man.
ஆகவே தானியேல் ஒரு மனிதர்.
But because God was with him,
ஆனால் தேவன் அவனோடு இருந்தபடியாலே,
he pulled out three others.
மூன்று பேரையும் அவர் இழுத்து கொண்டார்.
Like that Joshua and Caleb.
அதுபோல யோசுவா காலேப்.
So throughout the Bible,
வேதம் முழுதுமாக,
you find God's work is always done by few people.
தேவனுடைய ஊழியமானது கொஞ்சம் பேராலே தான் செய்யப்படுகிறது.
In Noah's time,
நோவாவின் நாட்களில்,
how many people were there?
எவ்வளவு பேர் இருந்தார்கள்?
One family.
ஒரு குடும்பம்.
Noah,
நோவா,
his wife,
மனைவி,
his three sons and their wife.
மூன்று மகன்களும் மருமக்கள் மார்கள்.
That was the church.
அதான் சபை.
In Abraham's time it was just his family.
ஆபிரகாமுடைய நாட்களில் அவருடைய குடும்பம் மட்டுமே.
Daniel's time it was four people.
தானியேலின் நாட்களில் அந்த நான்கு பேர்கள் கொண்ட சபை.
So God's work is never done by millions of people.
ஆகவே தேவனுடைய பணி என்பது லட்சக்கணக்கான மக்களினால செய்யப்படுவதல்ல.
So you don't have to be discouraged if you are a few.
ஆகவே நாம் கொஞ்சவர்களா இருந்தால் நாம் அதிரியப்பட தேவையில்லை.
Are you faithful like Daniel?
தானியேலை போல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா?
God will draw to you.
தேவன் உங்கள் பக்கமா இழுப்பார்.
From there one Shadrach, one Meshach.
அங்கிருந்து ஒரு சாத்ராக், இங்கிருந்து ஒரு மேஷாக், இங்கிருந்து ஒரு ஆபேத்நேகோ.
I have seen that for so many years now.
அநேக ஆண்டுகளாக இப்பொழுது நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன்.
36 years ago in Bangalore we prayed this prayer.
36 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெங்களூர்ல இந்த ஜபத்தை நாங்கள் செய்தோம்.
Lord,
ஆண்டவரே,
please bring to us those who are seeking to follow you on this earth.
இந்த பூமியிலே உம்மை பின்பற்ற வேண்டுமே என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எங்களிடத்தில் கொண்டு வாரும் ஆண்டவரே.
We don't want to look for those who want to go to heaven.
பரலோகத்துக்கு எப்படியாவது போக வேண்டும் என்ற மக்களை நாங்கள் கூட்டி சேர்க்க விரும்பவில்லை.
All the 100 crore people in India want to go to heaven.
இந்தியாவிலே உள்ளதன் 100 கோடி மக்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் விருப்பமா என்று கேட்டால் விருப்பம் என்று சொல்வார்கள்.
I am not interested in that.
அவர்களில் எனக்கு விருப்பமில்லை.
I want to meet people who want to follow Jesus before going to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இயேசுவை பின்பற்ற கூடிய மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும்.
Who want to die to themselves and take up the cross.
தங்களுடைய சுயத்துக்கு மரித்து சிலுவையை சுமக்க கூடியவர்கள் இருக்கிறார்களா?
Love their enemies.
தங்களுடைய சத்துருக்களை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா?
Wash people's feet. Wash people's
ஜனங்களுடைய மக்களுடைய ஜனங்களுடைய பாதங்களை கழுவுறவர்கள் இருக்கிறார்களா?
And live holy lives.
பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள்
before going to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக.
Very few like that.
அதுபோல வெகு சிலர் தான் இருக்கிறார்.
I said, Lord, those are the only ones I want to meet.
ஆண்டவரே, இவர்களை மட்டுமே நான் சந்திக்க வேண்டும்.
And if there are somebody here and there like that, please bring them to us.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட விருப்பமுடையவர்கள் இங்கும் அங்குமா இருப்பார்கள் என்று அவளை கொண்டு வாரோம்.
Make us one.
எங்களை ஒன்றாக்கும் ஆண்டவரே.
That is what we have preached and that is how God is fulfilled in many places this Daniel ministry.
இதைத்தான் நாம் பிரசங்கித்திருக்கிறோம். இதைத்தான் தேவன் பல இடங்களில் நிறைவேற்றி இருக்கிறார். அதைத்தான் நாம் தானியேல் ஊழியம் என்று சொல்கிறோம்.
We can call it a Daniel ministry that gathers the Shadrachs, Meshachs and Abednego
and
builds a church.
சாத்ராக்குகளையும் மேஷாக்குகளையும் ஆபேத்நேகோக்களையும் சேர்த்து கூட்டி கட்டக்கூடிய ஊழியத்தை நாம் தானியேலுடைய ஊழியம் என்று சொல்கிறோம். அதைத்தான் சபை கட்டப்படுகிறது.
And that has happened in many places in Tamil Nadu.
Tamil Nadu le pala adangalile idu nadandu kondirukirathu.
But there is another ministry also that happens.
Ana innoru uliyam nadandu kondirukirathu.
See Zephaniah,
Zephaniah
and chapter 3
moondram adhigaram.
The Lord says,
andavar kartha solugirar.
Zephaniah chapter 3,
Zephaniah moondram adhigaram
I will, this is verse 11. The middle of that verse. Chapter 3 verse 11.
செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம்.
I will remove from your midst your proud exulting ones.
அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன்.
So God not only adds to the church, he removes from the church also.
தேவன் சபையிலே ஆட்களை சேர்ப்பது மட்டுமல்ல சபையிலிருந்து ஆட்களை அவர் நீக்குகிறார்.
That also we have seen in the last 29 years.
இதையும் கடந்த 29 ஆண்டுகளாக சபையிலே பார்த்திருக்கிறோம்.
Some people come and join.
சிலர் சபையிலே வந்து சேர்ந்து கொள்கிறார்கள்.
We love them.
நாம் அவர்களை நேசிக்கிறோம்.
We think these are wonderful brothers.
இவர்கள் அற்புதமான சகோதர அருமையான சகோதரர் என்று நாம் எண்ணுகிறோம்.
They are humble brothers.
அவர்கள் தாழ்மையான சகோதரர்கள்.
They are gifted brothers.
வரம் பெற்ற சகோதரர்கள்.
But after some time,
சில நாட்கள் கழிந்து
they become proud.
பெருமை அடைகிறார்கள்.
They become big in their own eyes.
அவர்கள் சொந்த கண்களிலே பெரிய ஆட்களாய் காணப்படுகிறார்கள்.
Then the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
I will remove these proud exulting ones from your midst.
பெருமையை குறித்து களி கூறுகிறவர்களை உன் நடுவிலிருந்து நான் விலக்கி விடுவேன்.
Because I don't want anybody haughty on my holy mountain.
என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ளுகிற ஒருவரும் இருக்க கூடாது.
I don't want any haughty people in my church.
என்னுடைய சபையிலே பெருமையுள்ளவர்கள் அகந்தியுள்ளவர்கள் யாரும் இருக்க கூடாது.
One by one I will remove these proud people.
ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பெருமையானவர்களை நான் நீக்கி விடுவேன்.
And I will leave verse 12 in your midst a humble lowly people.
12வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் மத்தியிலே தாழ்மையுள்ள மக்களை நான் மீதியாக வைப்பேன்.
And these the remnant, they will not tell any lies. Verse 13, they will not have any deceitful tongue.
சிறுமையும் எளிமையுமான ஜனம் மீதியாக இருக்கிறது, அவர்கள் மத்தியிலே வஞ்சகம் பேசுறவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பொய் பேசுறவர்கள் இருக்க மாட்டார்கள்.
God is doing a double work.
ஆகவே தேவன் மேன்மையான ஒரு பணியை செய்கிறார்.
Adding on one side, removing on the other side.
ஒருவரம் சேர்த்து கொண்டே இருக்கிறார், இன்னொருவரம் நீக்கி கொண்டே இருக்கிறார்.
So I never pray like this.
ஆக ஒரு காலம் நான் இப்படி ஜெபிப்பதில்லை.
Lord, only add, don't remove.
ஆண்டவரே, சபையில் ஆட்களை சேருங்க, நீக்க வேண்டாம் என்று ஜெபிப்பதில்லை.
You know what I pray?
நான் என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா?
Lord, please add and please remove.
ஆண்டவரே, தயவு செய்து சபையிலே ஆட்களை கொண்டு வந்து சேரும், தயவு செய்து ஆட்களை சபையிலிருந்து நீக்கும்.
Add those who are seeking to live a godly life.
தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்களை சபையிலே கொண்டு வந்து சேரும்.
Those who become proud, please remove them slowly.
பெருமை அடையறளை ஆண்டவரே மெதுவாக சபையை விட்டு நீக்கி விடும்.
We won't do it.
நாம் அதை செய்வதில்லை.
What is it say here?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
The Lord says, I will remove them.
நான் அவர்களை நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Lord, you do it. I won't do it.
ஆண்டவர், நீர் அதை செய்யும், நான் செய்ய போவதில்லை.
That is God's job, not my job.
அது தேவனுடைய பணி, என்னுடைய பணி அல்ல.
Why?
ஏன்?
Because if somebody comes with adultery, I can see that. I can remove him.
யாராவது ஒரு விபச்சாரம் பண்ணினால் எனக்கு அது தெரியும், அவர்களை நான் நீக்கி விடலாம்.
In Corinth, one man committed adultery. Paul said, we'll put him out.
கொரிந்து சபையிலே ஒருவன் விபச்சாரம் செய்தான், அவனை சபையை விட்டு நீக்கி விட்டார்கள்.
So if somebody commits adultery, we can do that.
அவ யாராவது விபச்சாரத்திலே கையை பிடிக்கப்பட்டால் அவர்களை நீக்கி விடலாம் சபையை விட்டு.
How to find out who is proud in his heart?
உள்ளத்திலே பெருமை உள்ளவன் யார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
I mean, all of you sitting here look very humble, but I don't know whether you are proud in your heart.
உங்க உட்கார்ந்திருக்க கூடிய நீங்கள் எல்லாரும் பார்ப்பதற்கு தாழ்மையா இருக்கிறது போல இருக்கிறீர்கள். எத்தனை பேர் பெருமையா இருக்கிறது எனக்கு தெரியவில்லை.
You may come looking very humble, but you may be proud in your heart.
பார்ப்பதற்கு அப்படியே தாழ்மையில சகோதரரை போல தலை தொங்க போட்டுக்கொண்டு வரலாம், ஆனால் உள்ளத்திலே பெருமை உள்ளவர்களா இருக்கலாம்.
I have seen some people like that.
நான் அப்படியே சிலரை பார்த்திருக்கிறேன்.
They look so humble. They look so humble.
அவள் பார்ப்பதற்கு தாழ்மையுள்ள சகோதரரை போல அப்படியே பணிவா இருக்கிறாங்க.
Inside God sees there is a pride.
ஆனால் உள்ளே பெருமை இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார்.
He just quietly removes them.
அவர்களை அப்படியே நீக்கி விடுகிறார்.
I don't complain because I don't fight against God.
நான் தேவனிடத்திலே தேவனோடு கூட சண்டை போடுவதில்லை, ஆகவே எனக்கு குறை சொல்வதும் இல்லை.
I say, Lord, this is not my church, it is your church.
ஆண்டவரே, என்னுடைய சபை அல்ல, இது உம்முடைய சபை. ஆண்டவரே,
you can add, you can remove.
நீர் சேர்க்கலாம், நீர் நீக்கலாம்.
You see, this happened even in heaven.
பரலோகத்திலே கூட இது நடைபெற்றது.
Long before Adam was created,
ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக,
we read that God made all the angels.
அங்கே தூதர்கள் எல்லாம் தேவன் சிருஷ்டித்தார்.
And you can read that story in Ezekiel 28.
எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை வாசிக்கலாம்.
There was one of the angels.
அந்த தூதர்களே, ஒரு தூதன்,
we know him as Lucifer, we don't know his real name.
அவருடைய உண்மையான பெயர் தெரியவில்லை, லூசிபர் என்று தான் நாம் அறிந்திருக்கிறோம்.
He was the anointed cherub, verse 14, Ezekiel 28:14,
yes,
who God placed and he walked on the holy mountain of God. Ezekiel 28:14.
எசேக்கியேல் 28:14 வாசிக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் காப்பாற்றுகிறதற்காக பரிசுத்த பர்வதத்திலே அங்கே உலாவி வந்திருந்தான்.
What was his life?
அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
Blameless, verse 15.
15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், குற்றமற்றதாய் இருந்தது.
He was perfect.
பூரணவனாய் இருந்தான்.
And God placed him there as the leader of all the angels.
Ella thoodargalukkum thalaivaraga andha thoodanai devan ange vaithirundar.
Very humble.
Migavum thaalmiyana oru thoodan.
Lucifer. But
anal
when he saw his beauty,
தன்னுடைய அழகை அவன் பார்க்கும் பொழுது,
when he saw his wisdom,
தன்னுடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது,
when he saw his position,
தன்னுடைய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது,
how many people respect him,
எவ்வளவு பேர் தன்னை மதிக்கிறார்கள்,
he gradually became proud.
கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை அடைந்தான்.
In his heart,
உள்ளத்திலே,
see it says in verse 17,
17ஆம் வசனம்,
your heart was lifted up because of your beauty.
உன்னுடைய அழகினாலே உன் இதயம் மேட்டிமையாயிற்று.
And because of your wisdom,
ஞானத்தை எடுத்துக்கொண்டாய்.
Your position as an elder angel,
அங்கே மூத்த ஒரு தூதன் என்கிற ஸ்தானத்திலே உனக்கு பெருமை வந்து விட்டது.
And so what did God do?
ஆகவே தேவன் என்ன செய்தார்?
He cast him down.
அவனை கீழே தள்ளினார்.
And that is how he became the devil.
அப்படித்தான் அவன் பிசாசாய் மாறினான்.
But
ஆனால்
you say, where did all the demons come from then, if there was only one devil?
ஒரே ஒரு பிசாசு தான் இருக்கறன்னு சொன்னா மற்ற பிசாசுல எங்க இருந்து வந்தது?
There are so many demon possessed people. Where did those demons come from?
அநேக பிசாசு பிடித்துள்ள இருக்கறால இந்த பிசாசுகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது?
We read in Revelation,
வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம்,
in chapter 13,
13ஆம் அதிகாரம்,
sorry, chapter 12,
12ஆம் அதிகாரம்.
Here we read about the devil as a dragon in verse 3.
மூன்றாம் வசனத்திலே வலு சர்ப்பம் என்ற பிசாசை குறித்து வாசிக்கிறோம்.
And we read here in verse 4.
நான்காம் வசனத்திலே,
this is all picture language.
இவையெல்லாம் சித்திர படங்களோடு கூட சொல்லப்பட்டதான காரியங்கள்.
He swept away 1/3 of the stars of heaven.
அவருடைய வாளினாலே மூன்றிலே ஒரு பங்கு நட்சத்திரத்தை அவன் சுற்றி வளைத்துக் கொண்டான்.
In the book of Job, the stars are pictured as the angels.
யோபின் புத்தகத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் தூதர்களுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது.
So the devil pulled down 1/3 of the angels with him when he left heaven.
ஆகவே பிசாசு பரலோகத்தை விட்டு வரும்பொழுது மூன்றிலே ஒரு பங்கு தூதர்களையும் இழுத்துக் கொண்டு வருகிறான்.
How did he do that?
எப்படி அதை செய்தான்?
Because he gave his spirit to them.
தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து விட்டான்.
So I want to now picture what happened in heaven when Lucifer started his doing this.
ஆகவே லூசிபர் இப்பொழுது இதை செய்யும் பொழுது,
he wanted to become big and be even bigger than God.
அவன் பெரிய ஆளாய் மாற விரும்பினான், தேவனை காட்டிலும் பெரியவனாய் மாற விரும்பினான்.
So I think he must have gone talking to the angels.
நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், தூதர்களெல்லாம் ஒவ்வொருவராய் போய் பேசியிருந்திருப்பார்.
Who all are unhappy with this God and heaven and all?
தேவன் சபை, தேவன் பரலோகம், இந்த விஷயங்களில் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறீர்கள் என்று பார்த்திருந்திருப்பார்.
So he visits one angel.
ஒரு தூதனை போய் சந்திக்கிறார்.
Tell me, what do you think about God?
தேவனை பத்தி என்ன நினைக்கிற சொல்லுப்பா.
And heaven.
பரலோகத்தை பத்தி என்ன நினைக்கிற சொல்லு.
Don't you think God thinks he is too big?
தேவன் தான் தான் பெரியவர் நினைக்கிறார், அது உனக்கு தெரியலையா?
And the angel says, no, I am quite happy here. This is wonderful.
இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன் ஒரு தூதன் சொல்லியிருந்திருப்பான்.
Lucifer says, okay, I'll leave him alone.
சரி, இவரை விட்டு விடுவோம்.
He goes to another angel.
இன்னொரு தூதன் கிட்ட போகிறார்.
What do you think about God and heaven and all that?
தேவனை பற்றியும் பரலோகத்தை பத்தியும் என்ன நினைக்கிறாய்?
Yeah, he says, I am also a bit unhappy. This God, he thinks he's so great.
எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்ல, தேவன் நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாரு.
He says, I also think so. Right. I also think like that. Let's go to
நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
Both of them go to a third angel.
இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க மூணாவது தூதனை பார்க்கறது.
You think about God in heaven.
தேவனை பற்றியும் பரலோகத்தை பத்தியும் என்ன நினைக்கிறாய்?
He says, I'm quite happy here. It's a wonderful place.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன்.
Okay, leave him. No, he was going to heaven.
இவரே வேண்டாம், இவரே
தள்ளி. Go to another angel.
இன்னொரு தூதனத்தில் போகலாம்.
What do you think about God in heaven? நீங்கள்
தேவனை பற்றியும் இந்த பரலோகத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீர்கள்?
I'm not very happy here. Things are not
good. சந்தோஷமா இல்ல, அவ்வளவு திருப்தியா இல்ல.
That's right. Now three of us think like that.
சரி, நான் மூணு பேர் இப்ப அப்படி தான் நினைக்கிறோம்.
Like that he went around the angels.
இப்படி தூதர்கள் ஒவ்வொருவராய் சந்தித்து சந்தித்து
collected, what did we read? 1/3 of the angels.
எவ்வளவு தூதர்கள் தெரியுமா? மூன்றிலே ஒரு பங்கு தூதர்களை தனக்கு சாதகமாய் சேர்த்துக் கொண்டார்.
Hundreds of thousands of them.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூதர்கள்.
And he gathered these people. So we all feel this is wrong.
இதெல்லாம் தவறு என்று நாம் உணர்கிறோம் என்று இவரெல்லாம் சேர்த்துக் கொண்டு.
And in one moment, they were cast out and they became the devil and the demons.
ஒரு கணத்திலே அவர்கள் எல்லாம் அங்கே இருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். பிசாசுகளாய் மாறினார்கள்.
Those are the demons.
இவைகள் தான் பிசாசுகள்.
Now the question that comes to my mind is,
என்னுடைய மனதிற்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்றால்,
what was God doing when he is watching all this going on?
தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, தூதன் போய் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்?
He sees Lucifer going to this angel and that angel and visiting this one and that one.
லூசிபர் இப்பொழுது இந்த தூதனை போய் பார்க்கிறார், அந்த தூதனிட்ட போய் பேசுறாரு, அந்த தூதனிட்ட போய் பேசுறாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்?
Stop it, hey.
ஏன் ஆண்டவர் அங்கே நிறுத்த கூடாது?
Customer, before you corrupts all the other angels.
மற்ற எல்லா தூதர்களையும் கெடுப்பதற்கு முன்பதா இவரை முதல்ல தள்ளி விடுவோம் என்று சொல்லி ஏன் தேவன் செய்யவில்லை?
That is what we would do.
நாம் இருந்தால் அப்படி தான் செய்வோம்.
But God says my ways are not your ways.
என்னுடைய வழிகள் உடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர்
சொல்றார். So what does he do?
அவர் என்ன செய்கிறார்?
He said let Lucifer do it.
லூசிபர் அதை செய்யட்டும்.
Let him, I will keep quiet. Let him go.
நான் அமைதியா இருக்கட்டும். அவன் போய் ஒவ்வொருவரா என்ன செய்ய வேண்டுமோ செய்யட்டும்.
So then God can find out how many of these angels are unhappy.
இப்பொழுது தேவன் தம்முடைய தூதர்கள் எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை என்பதை இப்பொழுது கண்டுபிடித்து விடுகிறார்.
That is called a, like Daniel ministry, Lucifer ministry.
எப்படி நாம் தானியேல் ஊழியம் என்று பார்த்தோமோ அதே போல இது வந்து லூசிபர் ஊழியம்.
To go around finding out who is unhappy.
யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாதவர்களா, திருப்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள்.
Gather them all together.
எல்லாம் ஒன்றாக்குவோம்.
In a spirit of rebellion.
முரட்டாட்டத்தின் ஆவியிலே.
Against God.
தேவனுக்கு விரோதமாய் உள்ள முரட்டாட்டத்தின் ஆவியிலே.
And in a moment God says I remove all the proud ones.
ஒரு கணத்திலே பெருமையுள்ள எல்லாம் நீக்கி விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Was that a bad thing?
இது கெட்ட காரியமா?
No.
இல்லை.
Heaven became a purer place after the Lucifer ministry.
லூசிபருடைய ஊழியத்திற்கு பின்பு பரலோகமானது மிகவும் பரிசுத்தமான ஒரு இடமாய் மாறிவிட்டது.
So Lucifer was helping to purify heaven.
ஆகவே பரலோகத்தை சுத்தம் செய்வதற்கு லூசிபர் உதவி செய்தார்.
Isn't that amazing how God can use the devil to purify heaven?
பிசாசியே பயன்படுத்தி பரலோகத்தை சுத்தம் பண்ணுவதற்கு தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை பார்ப்பது அதிசயமாக இருக்கிறது அல்லவா?
God used the devil to crucify Jesus Christ.
தேவன் பிசாசை இயேசு செல்ல அறையும்படி அறைவதற்கு பயன்படுத்தினார்.
And that turned out for our good.
அது நமக்கு நன்மையாய் முடிந்தது.
That's amazing how God uses the devil to do something and it turns out for our good.
தேவன் பிசாசை வைத்து ஒன்றை செய்து விட்டு அதை நம்முடைய நன்மைக்காய் மாற்றி விடுவதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது.
He used Lucifer to purify heaven.
ஆகவே பரலோகத்தை பரிசுத்தம் பண்ணுவதற்கு லூசிபரை பயன்படுத்துகிறார்.
They are all out of heaven and heaven became a pure place with
all. எல்லாரும் பரலோகத்தை விட்டு போய் விட்டார்கள். இப்பொழுது பரலோகமான தூய்மையான இடமாய் மாறிவிட்டது.
One third of the angels were gone.
மூன்றிலே ஒரு பங்கு தூதர்கள் போய் விட்டார்கள்.
The number of the angels became less.
தூதருடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது.
But it was a better heaven.
ஆனால் மேன்மையான ஒரு பரலோகமாய் மாறிவிட்டது.
The same thing happens in the church.
இதே காரியம் சபையிலேயும் நடைபெறுகிறது.
And it has happened many times.
அநேக முறைகள் நடைபெறுகிறது.
Just like there is a Daniel ministry in the church.
சபையில் எப்படி தானியேல் ஊழியம் ஒன்று இருக்கிறதோ.
One upright man.
நேர்மையான ஒரு மனிதர்
draws the Shadrachs, Meshachs and Abednego.
சாதராக்களையும் மேஷாக்களையும் ஆபேத்நேகோக்களையும் அழைக்கிற ஒன்றாய் கூட்டுகிற ஊழியம்.
That can arise a man like Lucifer.
அதே போல லூசிபர் என்ற ஒரு மனிதன் எழும்பலாம்.
He goes around talking to different people.
அங்கே திருப்தி இல்லாத மக்கள் அதிருப்தியான மக்கள் போய் பேசுகிறார்.
Are you happy with everything here in the church?
சபையில நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா?
With the elders and all that. And some brother says, no, I'm quite happy here. It's a wonderful church.
சில சகோதரர் சொல்கிறார், எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அற்புதமான ஒரு சபை, நல்ல சபை.
He says, okay, I don't want to talk to him.
சரி, உங்ககிட்ட நான் பேசல.
He goes to another brother.
இன்னொரு சகோதரன்ட்ட போறான்.
Are you happy with everything in this church?
சபையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா?
No, these elder thinks he's a big man. He thinks too much of himself.
இந்த மூப்பர பாருங்க, இவர் ரொம்ப தாந்தா பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்காரு. அதிகம் தன்னை பத்தி மிஞ்சி என்றார்.
I agree with you.
ஆமா, நீங்க சொல்றது சரிதான் பிரதர்.
Let's go and talk to that other brother.
வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சகோதரன்ட்ட போய் பேசுவோம்.
And like that they can gather people.
இது போல அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம்.
And say, we don't like this church, we are going.
எங்களுக்கு இந்த சபை பிடிக்கல, சபை விட்டு நாங்க போறோம்.
What are you going to do?
நீ என்ன செய்ய போறீங்க?
Are you going to say, oh please don't go.
ஐயோ போயிராதீங்க, போயிராதீங்க.
I say, please go.
நான் என்ன சொல்றேன்? தயவு செய்து போங்கள்.
It is like a gardener who comes to your house.
தோட்ட வேலைக்காரர் உங்க வீட்டுக்கு வரார்.
And says, I want to weed your garden freely. You don't have to charge me for it.
அவர் என்ன சொல்றானா, நான் உங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய களையெல்லாம், களை முள்ளெல்லாம் நான் புடுங்கறேன்.
What is your charge?
கூலியே வேண்டாம். எவ்வளவு கூலி வேணும்?
No charge.
கூலியே வேண்டாம்.
You will weed my garden freely.
என் தோட்டத்துல நீங்க இலவசமா களை புடுங்க போறீங்களா?
Do it.
செய்யுங்க, தாராளமா செய்யுங்க பிரதர்.
I praise God for such ministries.
அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
As much as I praise God for a Daniel ministry, I praise God for a Lucifer ministry.
Daniel ஊழியத்திற்காக எந்த அளவுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேனோ அதே அளவுக்கு தக்கவாறு லூசிபருடைய ஊழியத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன்.
How can you thank God for a Lucifer ministry, brother Zach?
ஐயோ சகோதர ஜாக் அவர்களே, லூசிபர் ஊழியத்துக்காக நன்றி செலுத்த போறீங்களா?
Because he's cleansing the church.
ஆம், சபையை சுத்தம் பண்ணுகிறார்.
Removing the proud exalting ones.
பெருமையுள்ள அகந்தைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஊழியம்.
I have seen that happen So many times in the last 36 years.
கடந்த 36 ஆண்டுகளாக எவ்வளவோ முறைகள் இவைகளை நடைபெறுகிறது நான் பார்த்திருக்கிறேன்.
Like heaven became a better place after Lucifer did his job.
லூசிபர் தன்னுடைய ஊழியத்தை செய்த பிறகு பரலோகம் மேன்மையான ஒரு இடமாய் மாறினது போல.
The church becomes a better place after Lucifer has done his job.
லூசிபர் தன்னுடைய ஊழியத்தை செய்த பிறகு சபையும் ஒரு நல்ல சபையாக மாறுகிறது.
Because God says, I will remove your proud exalting one.
உன்னுடைய பெருமையிலே கழி கூர்ந்திருக்கிறவளை நான் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
I will leave in your midst a humble, lowly people.
எளிமையும் சிறுமையுமான மக்களை உங்கள் மத்தியிலே மீதியாக வைப்பேன் என்று சொல்கிறார்.
Isn't that what we read in Zephaniah?
இதைத்தான் நாம் செபனியாவிலே வாசிக்கவில்லையா?
So the only way to remain in the church till the end.
ஆகவே முடிவு வரை சபையில் நிலைத்திருப்பதற்கு ஒரே ஒரு வழி
is to say, Lord,
ஆண்டவரே,
I always want to remain in humility.
எப்பொழுதே நான் தாழ்மையிலேயே தரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே.
I want to keep my mouth in the dust and recognize that I am a nobody till the end of my life.
என்னுடைய வாழ்க்கை முடிவு வரை இந்த ஆண்டவரே நான் ஒரு பொருட்டு அல்ல என்பதை எண்ணி என்னுடைய வாயை தூளிலே நான் முழுத்த வேண்டும்.
You will be a glorious brother and sister in the church till the end.
கடைசி வரை நீங்கள் சபையிலே மகிமுள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள்.
I have seen elder brothers in our churches who became proud and God removed them.
நம்முடைய சபைகளிலே மூப்பர்கள் பெருமை அடைந்து அவர்களை தேவன் நீக்குவதை நான் பார்த்திருக்கிறேன்.
They were not proud in the beginning.
ஆரம்பத்திலே அவர்கள் பெருமையாக இல்லை.
Lucifer was not proud in the beginning.
லூசிபர் ஆரம்பத்திலே பெருமையாக இல்லை.
But when he saw how God is using him,
ஆனால் தேவன் தன்னை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கும்பொழுது
he became proud.
பெருமை அடைந்தவனாய்
போய்விட்டான். Whenever anybody becomes proud,
அவர் யாரெல்லாம் பெருமை அடைகிறார்களோ
God becomes his enemy.
தேவன் அவர்களுக்கு எதிரியாய் மாறுகிறார்.
And then it is very dangerous for that person.
அந்த நபருக்கு ஆபத்தான ஒரு காரியம்.
But he won't hinder the work of God.
ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை அவரால் தடை செய்ய முடியாது.
Nobody can hinder the work of Almighty.
யாருமே தேவனுடைய சர்வவல்லமை உள்ள தேவனுடைய ஊழியத்தை தடை செய்ய முடியாது.
In the last 36 years.
கடந்த 36 ஆண்டுகளாக
I have seen problems in many of our churches.
நம்முடைய பல சபைகளிலே பிரச்சனைகளை பார்த்திருக்கிறேன்.
But God has always overcome all of them.
ஆனாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தேவன் மேற்கொண்டிருக்கிறார்.
So whenever I hear of some problem,
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு பிரச்சனையை கேள்விப்படுகிறேனோ
like Moses I fall on my face before God.
மோசே போல நான் முகங்குப்புற தேவனுடைய சமூகத்தில் விழுகிறேன்.
I said, Lord,
ஆண்டவரே,
this is not my work.
இது என்னுடைய வேலை அல்ல ஆண்டவரே.
This is not my church.
என்னுடைய சபை அல்ல ஆண்டவரே.
This is your work.
உம்முடைய வேலை.
Your church.
உம்முடைய சபை.
The Bible says in Isaiah 9 the government will be on your shoulder.
கர்த்தத்துவம் உம்முடைய தோளிலே இருக்கும் என்று ஏசாயா 9 வாசிக்கிறோம்.
Not on my shoulder.
என்னுடைய தோளிலே இல்லை ஆண்டவரே.
My shoulder is not strong enough to take care of this.
ஆண்டவரே இந்த பிரச்சனையை தூக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தோள் வலிமையானதல்ல.
Government will be on your shoulder.
கர்த்தத்துவம் உம்முடைய தோளிலே இருக்கும். ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கும்.
You take care of it. You are the owner of this shop.
நீர்தான் இந்த கடை சொந்தக்காரர். நீர் பார்த்துக்கொள்ளு.
I am only a worker.
நான் வேலை செய்கிறவன்.
You tell me to go here, I go here. You tell me to go there, I go there.
இங்க போப்பா என்று சொன்னால் அங்க போகிறேன். அங்க போறேன் என்று சொன்னால்
அங்க போகிறேன். You tell me to say something, I'll say something.
இதை சொல்ல என்று சொன்னால் சொல்கிறேன்.
You tell me to keep quiet, I keep quiet.
அமைதியாக இரு சொல்ல அமைதியாக இருக்கிறேன்.
It's not my shop.
என்னுடைய கடை அல்ல.
I'm only a worker here.
நான் இங்க வேலையாள்.
Lord, you take care of it.
ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
You are the owner.
நீர்தான் சொந்தக்காரர்.
This church is yours.
சபை உம்முடையது.
And I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Every single time God has dealt with the problem and solved it.
ஒவ்வொரு முறையும் தேவன் இந்த பிரச்சனை இடைப்பட்டு அவர் அதை தீர்த்திருக்கிறார்.
The problem becomes worse if you try to solve it yourself.
நீங்களாகவே அந்த பிரச்சனை தீர்க்க முற்பட்டால் அந்த பிரச்சனை மிகவும் மோசமானதாய் மாறிவிடுகிறது.
Any of you who have problems?
பிரச்சனை உள்ள உங்களில் அநேகர்.
Any of you are elders have problems in your church?
உங்கள் சபையிலே பிரச்சனை இருக்கிறதா மூப்பர்களே?
Take it to God.
தேவனிடத்தில் செல்லுங்கள்.
Say, Lord, this is your church.
ஆண்டவரே இது உம்முடைய சபை.
The government is on your shoulder.
கர்த்தத்துவம் உம்முடைய தோளிலே இருக்கிறது.
You take care of it.
ஆண்டவரே நீர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளும்.
And he will do the job.
அவர் அந்த வேலையை செய்வார்.
We find both these ministries going on in the church.
ஆகவே இந்த இரண்டு விதமான ஊழியங்களும் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Some who are like Daniel.
தானியேலை போல இருக்கிறவர்கள்.
Some like Lucifer.
லூசிபரை போல இருக்கிறவர்கள்.
You know, in the time of Moses.
மோசே நாட்களிலே.
We know that God used Moses to manifest his mighty power.
மோசே தன்னுடைய வல்லமையான மகத்துவத்தை வெளிப்படுத்த முடியாய் தேவன் பயன்படுத்தினார்.
What all he did through him?
மோசேயின் மூலமாக தேவன் என்னவெல்லாம் செய்தார்?
Brought food from heaven for 40 years every day.
40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தார்.
Brought water out of the rock.
கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தார்.
Healed people who were bitten with poisonous snakes.
விஷமுள்ள பாம்பினாலே கடிக்கப்பட்டவர்களை சுகமாக்கினார்.
Their clothes and sandals did not wear out for 40 years.
அவருடைய வஸ்திரமும் அவருடைய செருப்பு பாதரட்சைகளும் அது தேய்ந்து போகவில்லை, பழையதாகவில்லை.
But there was another man whom God used at the same time.
அதே நேரத்திலே தேவன் பயன்படுத்தின இன்னொரு மனிதனும் இருக்கிறார்.
God says to Moses, I have raised you up to manifest my power.
என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாக உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார் மோசே.
Moses.
மோசேயை பார்த்து.
Do you know that God said the same words to another man?
இதே வார்த்தையை வாசகத்தை தேவன் இன்னொரு மனிதனுக்கும் சொன்னார் தெரியுமா?
Romans 9.
ரோமர் 9 அதிகாரம்.
See this verse.
இந்த வசனத்தை பாருங்கள்.
Romans 9:17.
ரோமர் 9:17.
Romans 9:17.
ரோமர் 9:17.
The scripture says to Pharaoh.
பார்வோனிடத்தில் வேதம் சொல்கிறது.
God says.
தேவன் சொல்கிறார்.
I have raised you up for this purpose to demonstrate my power in you and that my name might be proclaimed through the whole earth.
மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரசித்தமாக முடியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்திலே சொல்லி இருக்கிறது.
Did God use Pharaoh also?
பார்வோனையும் தேவன் பயன்படுத்தினாரா?
Yes.
ஆம்.
How did he use Pharaoh?
எப்படி பார்வோனை பயன்படுத்தினார்?
By destroying him under the Red Sea.
அவனை சிவந்த சமுத்திரத்தில் அழித்து அப்படித்தான் பயன்படுத்தார்.
So that the world can see God's power.
இந்த உலகமானது தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாக.
How did he use Moses?
மோசே எப்படி பயன்படுத்தினார்?
To build his congregation.
தம்முடைய சபையை கட்டுப்படிக்காய்.
How did he use Pharaoh?
பார்வோனை எப்படி பயன்படுத்தினார்?
By destroying him.
அவனை அழித்து பயன்படுத்தினார்.
So there are two ways in which God uses people.
ஆகவே இரண்டு விதங்களிலே தேவன் மக்களை பயன்படுத்துகிறார்.
To show his power.
அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியாக.
Those who are humble like Moses, he uses them போல தாழ்மையா இருக்கு. To do his work.
மோசேயை போல தாழ்மையா இருக்கிறவர்களை தம்முடைய வேலையை செய்ய முடியாக பயன்படுத்துகிறார்.
And those who are proud like Pharaoh, he destroys them.
பார்வோனை போல பெருமையா இருக்கிறவர்களை அழிக்கிறார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Always remain humble.
எப்பொழுதுமே தாழ்மையிலே நிலைத்திருங்கள்.
If you are an elder brother,
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்,
be very careful.
மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள்.
Lucifer was an elder brother.
லூசிபர் ஒரு மூத்த மூப்பராய் இருந்தார்.
And he became proud of his position.
தன்னுடைய ஸ்தானத்தை குறித்து பெருமை அடைந்தார்.
How spiritual he was.
தான் எவ்வளவு ஆவிக்குரியவன்.
God became his enemy.
தேவன் அவருடைய சத்ருவாய் மாறினார்.
If you remain humble,
நீங்கள் தாழ்மையாக இருந்தால்,
God will give you grace.
தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார்.
And you will be in the church till Jesus returns.
இயேசு திரும்பி வரும் வரை நீங்கள் சபையில் நிலைத்திருப்பீர்கள்.
And that is my desire for all of you.
உங்கள் எல்லாரை குறித்தும் என்னுடைய வாஞ்சை இதுதான் பிரியமானவர்களே.
That is my desire for myself.
என்னை குறித்தும் இதுதான் என்னுடைய வாஞ்சை.
I always seek to keep my face in the dust.
எப்பொழுதே நான் தூளிலே என்னுடைய வாயை வைக்க விரும்புகிறேன்.
And say, Lord, I am nobody.
ஆண்டவரே நான் ஒரு பொருட்டல்ல.
I want your name to be glorified.
ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer,
நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்தில் வணங்கியிருக்கும் பொழுது,
ask yourself, are you going to be like Moses or like Pharaoh?
மோசே போல நீங்கள் இருக்க போகிறீர்களா அல்லது பார்வோனை போல இருக்க போகிறீர்களா?
Lord, I want to humble myself.
ஆண்டவரே நான் தாழ்த்த விரும்புகிறேன்.
Give me a Daniel ministry.
எனக்கு தானியேல் ஊழியத்தை தாரும் ஆண்டவரே.
Even sisters.
சகோதரிகள் கூட.
Lord, I want to draw other people to you.
ஆண்டவரே மற்ற மக்களை உம்மண்டை நான் சேர்க்க வேண்டுமே.
I want to be faithful.
நான் உண்மையுள்ளவளாய் இருக்க வேண்டுமே ஆண்டவரே.
Help me.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray for all those who are here and all the churches in Tamil Nadu.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். தமிழகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்.
I pray that you will establish your people in humility.
தாழ்மையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
And build your church in many many places in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இன்னும் பல பல இடங்களில் நம்முடைய சபையை கட்டும் ஆண்டவரே.
And raise up many Daniels.
अनेक தானியேல்களை எழுப்பும்.
And those who are tempted to become proud, please save them from destroying themselves.
ஆண்டவரே பெருமையடைய முடியாத சோதிக்கப்பட்டவர்களை கர்த்தாவே அவர் தங்களை அழித்துக் கொள்ளுவதன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது
ஜெபிக்கிறேன். Help them to repent before it is too late.
ஆண்டவரே கால தாமதம் ஆவதற்கு முன்பதாகவே அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.